பிரசங்கம் தயாரிப்பதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரசங்கத்தினுடைய முக்கியத்துவம், பிரசங்கத்துக்கு வேதம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கொடுத்திருக்கிற பங்கு, அதையும் பார்த்தோம். பிறகு எந்த எத்தனை வகையான பிரசங்க வகைகள் இருக்கிறது, அந்த பிரசங்க வகைகள் ஒவ்வொன்றினுடைய முக்கியத்துவம் என்ன, எது நாம இருக்கிற காலப்பகுதியில் நம்ம மக்களுக்கு பொருத்தமானது, வேதத்தை சரியா புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த முறையுமே நான் குறை சொல்லலை, ஒரு முறையும் கூட பயன்படும். இருந்தாலும் அதுல நமக்கு பயன்படக்கூடிய, நம்ம மக்களுக்கு பயன்படக்கூடிய முறை எது, வியாக்கியான பிரசங்கம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பிரசங்க வசனத்தை, பிரசங்கத்துக்கான வசனமோ வசனப்பகுதியோ தெரிந்து கொள்வதற்கு நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் முக்கியமானது என்ன நம்ம பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அப்படி ஒரு வசன பகுதியை பிரசங்கிப்பதற்காக தெரிந்து கொண்ட பிறகு இந்த பகுதியில தான் பிரசங்கிக்க போகிறோம். எபேசியரை பத்தி அடிக்கடி சொன்ன எபேசியர் நிருபத்தை எடுத்துக்கிட்டோம். எபேசியர் நிருபத்தை சபைக்கு முறையாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பிரசங்கமாக செய்ய போகிறேன்னு தீர்மானம் பண்ணி அதற்கு தேவையான ஒரு முன்னுரையெல்லாம் கொடுத்த பிறகு முதல் சில வசனங்களை எடுத்து பிரசங்க போறோம்னு வச்சுக்குவோம். இல்லை பேதர்வுல இருந்தோ யோவான்ல இருந்தோ மத்தேயுல இருந்தோ ஒரு பகுதியை எடுத்து பிரசங்கிக்கிறேன்னு தீர்மானித்த பிறகு என்னென்ன காரியங்களை நம்ம செய்யணும், செய்யக்கூடாது, அந்த பிரசங்க பகுதி. ஆகவே அந்த எடுத்து கொண்டிருக்கிற வசன பகுதி, அது பேரு டெக்ஸ்ட் ஆஃப் த சர்மன். பிரசங்கத்திற்கான வசன பகுதியை எப்படி படித்து புரிந்து கொள்ளுவது, அதை வைத்து எப்படி பிரசங்கம் பண்ணுவது, புரிந்து கொண்டு எப்படி பிரசங்கம் பண்ணுவது அப்படிங்கறத தான் நீ நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டால் நம்ம சில தவிர்க்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. பிரசங்கம் பண்ணுகிற பொழுதோ பண்ணுவதற்கு முன்போ என்னென்ன காரியங்களை நம்ம தவிர்க்கணும், முதல்ல அந்த வசன பகுதியை எடுத்து அதை பார்க்கிற பொழுது, தமிழ்ல இருக்கிற வேதத்துல வாசிக்கிற பொழுது, அந்த வேதத்தை படிக்கிற பொழுதே நமக்கு சில சிந்தனைகள் ஏற்படும், இதுதான் இதை சொல்லுது அப்படின்னு. ஆகவே அதை ஆராய்ந்து பார்க்காமல் மேலெழுந்த வாரியாக வாசித்து, மேலெழுந்த வாரியாக நமக்கு மனசுல படும் இல்லைங்களா, இதுதான் அதனுடைய பொருள்னு, அதுதான் அதனுடைய பொருள்னு தீர்மானம் பண்ணி அதை பிரசங்கிக்க கூடாது. புரியுதான் சொல்றது, வசனப்பாதி நீங்க கூட சும்மாவே எடுத்து வாசி பார்த்தா இதுதான் இதனுடைய பொருள் அப்படின்னு நம்ம மனசுக்கு படுது. வாசித்த உடனே மேலெழுந்த வாரியாக வாசிக்கிற பொழுது எந்த அர்த்தம் நமக்கு படுகிறதோ அதுதான் அந்த வசனம் போதிப்பதுன்னு உடனேயே தீர்மானித்து அதை பிரசங்கிக்க போவதை தவிர்த்து விட வேண்டும். ஏன்னு சொன்னா, மேலெழுந்த வாரியாக வாசிக்கிற பொழுது நமக்கு மனசுக்கு படுறது அதனுடைய பொருளாக இருந்து விடாது, அதனுடைய அர்த்தமாக இருந்து விடாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வசன பகுதியை எப்போ சரியா புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, அதுக்கு புரிந்து கொள்வதற்கான செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு நமக்கு தெரிய வரும். ஆகவே அந்த பயிற்சியெல்லாம் செய்யாம நம்ம மனசுக்கு படுகிறத, ஆரம்பத்தில் படுறதுதான் இந்த வசனம் சொல்லுகிறதுன்னு தீர்மானித்து நம்ம ஒரு காரியத்தை செய்வது தவறு. சில பேர் என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு ஆண்டவர் மோசையை அழைத்தார், அவர் அழைத்த பொழுது அவன் அதற்கு உடன்பட்டு போனான்னு ஒரு வசனம் எழுதி இருக்குன்னு வச்சுங்க. முதல்ல பார்த்த உடனே என்ன இருக்குது, ஆண்டவர் மோசைக்கு அழைப்பு கொடுத்தார், மோசை அதை ஏத்துக்கிட்டு போயிட்டான். உடனே இது நம்ம தீர்மானிச்சது, இது வந்து அழைப்பு, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கற பத்தி ஒரு வசனம். இங்க பாருங்க சொல்லி இருக்கு, மோசைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்த பிறகு அவன் எந்த விதமான அதுக்கு எதிர்ப்பு சொல்லாம முழுசா தன்னை அர்ப்பணித்தான். ஆகவே அதே போலதான் நாமளும் இருக்கணும். அதுதான் அதை சொல்லுதா, நினைக்கிறோம் அதை தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி அது வந்து நம்ம அப்படி அதுக்கான காரணம் அந்த மாதிரி சிந்தனையில நம்ம வளர்ந்ததுனாலும், தவறான விதத்துல வேதம் பிரசங்களை கேட்டு பழகி இருக்கிறதுனாலும், அந்த மாதிரியான பிரசங்கம் உள்ள சபையில இருக்கிறதுனாலும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர அது தவறானது. என்ன சொன்னா, எந்த வசனத்துக்கோ வசன பகுதியை எடுத்தாலுக்கும் அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் அது அமைந்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். விளக்கப்படுத்துறேன். இப்ப நீங்க உங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, உங்களுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு. எல்லாருக்குமே கொஞ்சமா ஆராய்ஞ்சு பார்த்தா அது பெருசா வரும். உதாரணமா எடுத்துக்கிட்டா, ஏதோ ஒரு விதத்தில் கிருபை சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபை பெட்ராலின் ஜாயாவோடு நாம் தொடர்பு கொண்டவர்கள் ஒரு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? நமக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சபையில் இருக்கிற கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சபையோட இணைந்து இன்னொரு சபையிலிருந்து ஊழியம் செய்கிற நான் இருக்கிறேன், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கா இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்லாம நம்ம இங்க கூடி வரலையே இருக்கா இல்லையா? அதையும் விட எடுத்து பார்த்தா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. நீங்க யாரு, எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்றது ஃபேமிலி சம்பந்தப்பட்டது, கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது, இனத்தை பார்த்தா இனம் சம்பந்தப்பட்டது இருக்குது, பல இருக்குது. அப்ப யாருமே இந்த விதமான ஒரு பின்னணி இல்லாம, பின்னணிங்கிற நல்ல வார்த்தை, பின்னணி இல்லாம இருக்கிற யாராவது இருக்கிறோமா? அதாவது இந்தியாவில் சொல்லுவாங்களே அட்ரஸ் இல்லாதவன், அனாமத்து அட்ரஸ் இல்லாதவன்னு சொன்னா, இந்த இங்கிலீஷ் படம் வந்துச்சு இல்ல, போன் பிலிம் வந்துச்சு, டேவிட் வெப், அவனுக்கு இந்த என்னமோ நடந்து மறந்து போச்சா இல்லையா? அவனுக்கு தெரியாது, தான் யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. அவனு அவனை இது பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு மறந்து போடுறதுனால அவனுக்கு என்ன தெரியல, தான் பேர் யாருன்னு தெரியாது, எங்க இருந்து வந்தோம், ஏன் வந்தோம் ஒன்றும் தெரியாம அதை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதான் அனாமத்து, எல்லாருக்கும் ஒன்றும் தெரியும், இது அட்ரஸ் இல்லாது. அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒரு பின்னணி இருக்கா இல்லையா? அப்படி இந்த வசனத்துக்கும் பின்னணிகள் இருக்கு, இந்த போதனைக்கும் ஒரு பின்னணி இருக்குது. ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா, இது இது முதலாவது பார்த்தா அந்த வசனம் ஏதோ ஒரு புத்தகத்தோட சம்பந்தப்பட்டதா இல்லையா? எபேசியர்னு எடுத்துக்கிட்டா எபேசியர் புத்தகத்துக்கு உள்ள இருக்குது. எபேசியர் புத்தகத்துக்கு உள்ள இருக்குன்னா எபேசியர் புத்தகத்தை எழுதினவே என்ன நோக்கத்துக்காக எழுதினானோ அந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. அவர் எழுதின பொழுது யாருக்கு எழுதினானோ அவர்களோடு இது தொடர்புடையதா இருக்குது. ஆரம்ப வாசகர்களுக்கு தொடர்புடையா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஆரம்ப வாசகர்கள் மத்தியில் இருந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கொடுத்த ஆலோசனையா கூட அது இருக்கலாம். அதுவும் இல்லாம இதுக்கு ஒரு கலாச்சார பின்னணி இருக்கும், ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும். அப்ப பாருங்க, அப்படி பார்க்கிற பொழுது அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுலதான் இந்த ஒவ்வொரு பகுதியும் அமைந்திருக்கிறது. ஒரு வரலாற்று கலாச்சார பின்னணியின் அடிப்படையில அது அமைந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாம அந்த வசனத்திற்கு முழு அர்த்தத்தையும் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் எதற்காக அந்த நூலை அந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார், அதன் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்பது ஆவியானவர் கொடுத்ததற்கான உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த கலாச்சார வரலாற்று பின்னணியின் அடிப்படையில, அதுவும் மட்டுமில்ல அதுக்கு ஒரு கிராமட்டிக்கல் இலக்கணபூர்வமான ஒரு பின்னணி இருக்கு. வரலாற்று கலாச்சார இலக்கண பின்னணி, மொழியியல் இலக்கணம்னு கூட சொல்லலாம், கலாச்சார வரலாற்று மொழியியல் இலக்கண பின்னணின்னு சொல்லலாம். இந்த பின்னணியின் அடிப்படையில் அதை சரியாக படித்து பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய உண்மையான முழுமையான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். முன்னது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. முத முறையா சில பேருக்கு முத முறையா நீங்க வாழ்க்கையிலேயே கேட்கறதா கூட இருக்கலாம். அதுக்குதான் உங்களை வச்சு நம்ம வச்சு ஒரு இது கொடுத்தேன். இப்ப நம்ம வந்துமே யாருமே ஒரு பின்னணி இல்லாம இல்லைன்னு, ஒரு பின்னணி இருக்குது. அதை ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு பார்க்கிற பொழுது எவ்வளவு வரும். ஆரம்பத்தில் எடுத்தா கிரேஸ் ரிஃபார்ம் பாப்டிஸ்டோட சம்பந்தப்பட்டவர்கள், அதுவும் இல்லாம கிரேஸ் ரிஃபார்ம் பாப்டிஸ்ட் சர்ச்சில் போதகராக இருக்கிறவர்கள், அப்புறம் இன்னும் பார்த்தா இவர் வந்து மலையாளி மலேசியன், நீங்க வந்து ஏதோ இருக்கும், அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஆண்டவருடைய இதுல எப்பவோ விட்டுருக்கணும், அதான் சில காரியங்கள் கஷ்டம், எப்படியோ இருக்கும். உங்க குடும்ப பின்னணி அது இதுன்னு போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப அந்த பின்னணி எல்லாம் இல்லாம உணவு புரிஞ்சிக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அவரை பார்க்க முடியுமா? அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் அதுல இருக்குமா இல்லையா? அதுதான் உங்களை வேறுபடுத்தி காட்டுகிறது. இதே போலத்தான் வேத வசனங்களுக்கும் ஒரு வரலாற்று கலாச்சார மொழியோ இலக்கண பின்னணியின் அடிப்படையில் அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்ம மேலிருந்த வாரியா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுக்கும் அது உண்மையான அர்த்தமும் பயங்கரமா விளங்கும். யாக்கோபு ரொம்ப போன வருஷம் பூரா 1.5 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணியிருக்கிறதுனால அது அடிக்கடி எனக்கு உதாரணத்துக்கு வருது. அப்படி பார்க்கிற பொழுது யாக்கோபுல அடிக்கடி நான் பார்த்தது என்ன, நாக்கை போட்டு வதைக்கிறார். நாக்கு இப்படி இருக்கணும், பேச்சு நாக்குன்னு முதல்ல இருந்து நாக்கும் பேச்சு எந்த அதுல என்ன கூட பார்த்தோம்னா நீதிமொழிகள்ல இருக்கும் நாக்க பத்தி சாலமோன் எழுதி இருக்கிறாரு. அப்படி இல்லாம கூட பார்த்தோம்னா இதுலதான் கூட இருக்குது, இல்லையா? கூட இருக்கு.
அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் நாக்கப்பட்டு இவ்வளவு தூரம் நாக்கு 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 நாக்கெல்லாம் போய்
யோசிச்சு பார்த்து இன்னும் ஆராய்ஞ்சு படிக்கிற பொழுது
அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இப்ப அது அந்த பின்னணியோட அவங்களுடைய அந்த சூழ்நிலையின் அடிப்படையில வரலாற்று கலாச்சார மொழி இலக்கண பின்னணியில பார்த்து பாக்குற நேரம் தான் நமக்கு புரியுது எதுக்கு யாக்கோபு இந்த அளவுக்கு நாக்க பத்தி அதை பயன்படுத்துகிற விதத்தை பத்தி அங்க சொல்லி இருக்கிறார். ஏன்னா அதுவும் அதிரடியா ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, நாக்க பயன்படுத்தாதவன் அவன் கிறிஸ்தவனே இல்லங்கிற மாதிரி. காட்லினஸ் காட்டுறது நாக்கு தான்ப்பா, காட்லினஸ் பக்தி விருத்திய காட்டுறது நாக்குதான். நாக்க பார்த்தா நம்ம சொல்லுவோம் ரட்சிப்பு இல்ல அப்படி இப்படின்னு, நாக்குல தான் இருக்கு. அளவுக்கு நாக்க மோசமா யூஸ் பண்ணிஸ்தவங்களா இருந்த பொழுதும் கூட பார்க்க வேண்டி இருக்குது. அதுல இன்னொரு முக்கியமான அம்சம் பார்த்தோம்னா, யாக்கோபு வந்து ரொம்ப போட்டு வாட்டிடுறாரு. அதாவது நீ விபச்சாரகர்களை விபச்சாரிகளை எல்லாம் இப்படி எல்லாம் பேசி புதிய ஏற்பாட்டுல பார்த்து ஒருத்தர் தான் அப்படி பேசியிருக்காரு இயேசு. இன்னைக்கெல்லாம் அப்படி போய் எழும்பி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், நாலு நாள் கூட இருக்க முடியாது அங்க. ஆனா அவர் பேசிருக்கிறாரா இல்ல, எப்படி தாங்கிட்டு இருந்தாங்க, எப்படி பேசினார்னு பார்த்தா அதுக்கும் புரியுது. ஏன், இயேசுடைய தம்பி, இயேசுடைய தம்பி, இயேசுடைய பிரசங்கம் அது இதெல்லாம் பார்த்து பழகினவர், எருசலேம் சபையினுடைய முக்கிய போதகர். அவரை பார்க்கிற நேரம் சேமன் அந்த மவுண்டையும் மலை பிரசங்கத்தையும் ஒத்து பார்க்கிற நேரம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இயேசுடைய தாக்கத்தை யாகோபுல பார்க்கலாம். இன்னொன்னு, நிறைய யூத வாசகங்கள் யூத இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார், யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். இப்ப இதெல்லாம் விட்டுட்டு யாக்கோபு படிச்சோம்னா 5% குறைவாதான் அதனுடைய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த வரலாற்று கலாச்சார மொழி இலக்கண பின்னணி இதெல்லாம் பார்த்து படிக்கிற நேரம் எதுக்காக அந்த நிருபம் எழுதப்பட்டது, என்ன சொல்றதுக்காக எழுதப்பட்டது, எதை எதிர்பார்க்குங்கிறதெல்லாம் மகாபெரிய உண்மைகளை அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? மேல இருந்த வரையா படிக்கிறதுக்கும் இப்படி படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா இல்லையா? அதனால பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மேல இருந்த வாரியா நமக்கு மனசுல முதல்ல என்ன படுதோ அதுதான் இதனுடைய அர்த்தம்னு தீர்மானம் பண்ணிக்கொள்ள கூடாது. சில வசனங்கள் ரொம்ப முக்கியமா காலவாரி விட்டுறோம், இப்போ காலவாரி விட்டுறோம். ஒன்று யோவான்ல எடுத்து பாத்தீங்கன்னா, என்ன என்ன விசுவாசி கிறிஸ்தவன் பாவம் செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான்னு போட்டிருக்கு. இருக்கா இல்லையா? விசுவாசி பாவம் செய்ய மாட்டான், அவன் செய்யவே மாட்டான்னு போட்டிருக்கு. மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மொழி மாற்றம் செய்யப்பட்ட பொழுது அந்த மூல மொழியில என்ன சொல்லி இருந்ததோ அதை சரியா போடலாங்க. என்னன்னு சொன்னா, விசுவாசி தொடர்ந்து பாவத்தை செய்ய மாட்டான், மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், செய்ய மாட்டான்னு போட்டான். ரெண்டு தடவை செய்ய மாட்டான் உடனே நம்ம நினைச்சிருந்த செய்யவே மாட்டான் போல இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அங்க இலக்கணம் அவசியமா இருக்கா இல்லையா? அப்ப அதனாலதான் சொல்றேன், மேல இருந்த வாரியா நம்ம என்ன மனசுல அதுதான் சத்தியம்னு தீர்மானிச்சிட முடியாது. நம்ம ஆழமா படித்து ஆராய வேண்டி இருக்கிறது. அந்த முத தவற நிப்பாட்டிக்கணும். கோம்பேறிகள் உழைக்க தயங்குகிறவர்கள் தான் இந்த மாதிரி சும்மா மேல இருந்த வாரியா பார்த்துட்டு போயிருந்தது. ஆனா மேல இருந்த வாரியா ஆழமா படிக்காம ஆராயாம நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சொன்னா, நம்ம மக்களும் எப்படி இருப்பாங்க? மேல இருந்த வாரியோட சேர்ந்த மேல இருந்த வாரியா தான் இருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டரை பார்த்தா அவனுடைய மனித ஆத்மாக்களுடைய தரத்தை தெரிஞ்சுக்கலாம். பாஸ்டரை பார்த்தா சொல்லல, அது என்ன தக்கு? ஏன்னா அங்கதானே விஷயம் இருக்குது. என்ன மாதிரி போதிச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு விசாரிச்சிருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு தான் அங்க இருக்கும். பிசினஸ்ல கூட பாக்கலாமா இல்லையா? எடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல எவன் பெரியவனோ தெரியாது, அம்பானியை எடுத்து பார்த்தா அம்பானி அளவுக்கு தானே அம்பானி கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? அவன் அங்க தெரு ஓரத்துல பொட்டி கடை வச்சிருக்கிற ராமசாமியை எடுத்து பார்த்தா அவன் ஏன் இந்த பொட்டி கடையில தெரு ஓரத்துல இருக்கிறானா, அவன் அளவுக்கு தான் அது இருக்கும் இல்லைங்களா? வித்தியாசம். இப்ப இதையே இவ்வளவு பெருசா இருக்கு, அவன் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் மனுஷன் தானே அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? படிப்பு என்ன, அவன் வளர்ப்பு என்ன, அவன் ஞானம் என்ன, அவன் திறமை என்ன, இதெல்லாம் பாக்குற நேரம் அவ்வளவு அங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுது. தம்பி இங்க அவ்வளவு குத்துரம் இல்லை, ப்ராப்ளம். அதனாலதான் நம்ம ஆழமா படிச்சு ஆராய்ஞ்சு படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்தது தவிர்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, உருவக விளக்கம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அலகோரிக்கல் மீனிங் ரொம்ப தமிழ் பிரசங்கிகள் மத்தியில ரொம்ப மோசமானது என்னன்னு சொன்னா, ஒரு எந்த இதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை உருவகப்படுத்துறது.
அலகோரிக்கல் மீனிங். தப்ப வரலாற்றில் அந்த தப்பை செஞ்சவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டா அதுக்கு நாலு மீனிங் கொடுக்கணும். உலகத்தை சார்ந்த மீனிங், ஆத்மீக மீனிங், இந்த மீனிங், இந்த மீனிங் இருக்கிறாங்க. எப்பவுமே வேத வசனத்துக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும். ரெண்டு மூணு நாலு பொருள் அதுக்கு இருக்கவே இருக்காது. ஒரு பொருள் தான் இருக்கும், அதனுடைய பயன்பாடு பல விதமா இருக்கலாம், பயன்பாடு பல விதமா இருக்கலாம். ஆனா பொருள் எப்பவுமே வேத வசனத்துக்கு ஊனா இருக்க முடியும். உருவகப்படுத்துறன்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அலகோரிக்கல் மீனிங், ஆத்மீக விளக்கம் கொடுக்கறதுக்கு. ஆனா அதுல இருக்காது. உதாரணம் அந்த கெட்டகுமாரன் கதையை எடுத்துக்கோமே. கெட்டகுமாரன் கதையில வந்து அவன் கெட்டு போய் பிறகு திருந்தி அப்பா கிட்ட வர நேரம், அப்பா என்ன செய்யற, ஒரு நல்ல போர்வை ஒன்று கொண்டு வந்து போட்டார், விலை மதிப்பு இல்லாத ஒரு போர்வையை போட்டார், தங்க மோதிரத்தை போட்டார், நல்ல பாதரட்சைகளை போட்டார். ஏன்னா நம்ம போட்டு பெரிய விருந்தெல்லாம் பார்த்தேன். இப்ப இங்க மோதிரத்துக்கு ஒரு விளக்கம், போட்டிருக்கிற அந்த விலை மதிப்பு இல்லாத உடுப்புக்கு ஒரு விளக்கம், அவனுக்கு போட்டிருக்கிற பாதரட்சைக்கு ஒரு விளக்கம், கொளுத்த கன்றுகளை அடித்தானா கொளுத்த கன்றுல இருந்து ஆரம்பிச்சு அவளை கொடுத்து விருந்தில் போட்ட அத்தனைக்கும் விளக்கம். இப்படியெல்லாம் ரொம்ப அரைச்சிரு, இப்படியெல்லாம் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரம் என்ன இல்லை, அந்த கதையில இருக்கிற உண்மையே இல்லாம போயிருதா இல்லையா? தான் உருவகப்படுத்துறது, அலகோரிக்கல் மீனிங். இன்னொரு மீனிங், ஏன்னா ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் எனக்கு விசேஷமா ஏதாவது இருக்கணும்னு பார்த்துட்டு நம்ம பாக்குற நேரம் தங்க மோதிரம் தான் தெரிஞ்சு, இவரு பாக்குற நேரம் என்ன தெரியுது, அதுக்கு மேல ஏதோ தெரியுதா இல்லையா? உண்மையிலேயே உண்மையான போதகம் இருந்தா தெரியவே கூடாது, அது தங்க மோதிரமா மட்டும்தான் தெரியணும். சரிங்களா? நாம போய் நேற்று ஷர்ட் வாங்கினோம், எனக்கு ஷர்ட்டா மட்டும்தான் தெரிஞ்சு, அதுக்கு மேல தெரிஞ்சா உங்களுக்கு வேற யாராவது தெரிஞ்சா? தெரியலையே, எனக்கும் ஷர்ட்டா தான் தெரிஞ்சு, வேற ஒண்ணுமே நினைச்சு நம்ம வாங்கிட்டு வரல, அதுவும் கூட யோசிச்சுதான் வாங்கினோம். இது மாறி இருந்தா நம்ம திரும்ப கடைக்கு போயிருப்போமா இல்லையா? என்ன மாறக்கூடாது. இப்ப உலகத்துல கூட எதை பார்த்தாலும் அப்படியே தான் பாக்குறோம், ஆனா இங்க வந்த உடனே ஏன் இந்த அநியாயம் செய்யறது? வேற ஒரு மீனிங் பார்க்க கூடாது. ஒன்லி ஒன் மீனிங், வேதமே அதுக்கு ஒரு மீனிங் சொல்லி இருந்தாதான். இப்ப ஊமைகள்னு இருக்குது வேதத்துல, ஓமைகள் இருக்கா இல்லைங்களா? என்னது ஓமை? ஒரு பொருளை வச்சு கொடுக்குற, விளக்கத்தை கொடுக்குற. அப்ப இயேசு ஓமைகளாக பேசுகிறேன் அப்படின்னு பேசினார். இந்த ஓமைக்கு இதுதான் விளக்கம்னு பிறகு கொடுக்கிறார், நான்கு நிலத்துல விளைந்த விதைகள் அப்படின்னு. அப்ப அவரே கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதுக்கு நம்ம புதுசா ஏதாவது தேட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அந்த விளக்கத்தையும் அந்த பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நம்ம சும்மா மத்த எல்லாத்தையும் ஓமையா மாத்திடக்கூடாது. ரொம்ப பேர் இந்த தப்பு விடுறது. இன்னைக்கும் தமிழ் பிரசங்கிகள் எடுத்து பாத்தீங்கன்னா வேதமே தெரியாம இப்படி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம். அது அத போல ஒரு வேத புரட்டல் வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஆபத்தானது. ஆத்தும விளக்கம்ன பேர்ல ஆவியானவர் சிந்திக்காத ஒண்ண கூட சொல்லுகிறது வேத புரட்டலா இல்லையா? அலகோரிக்கல் மீனிங் பார்க்கவே போகக்கூடாது, ரொம்ப தப்பு, ரொம்ப தவறு. சரி, இப்ப இத என்ன தவிர்க்கணும்னு பார்த்துட்டோம். எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது, எப்படி வேத வசனங்களை வேத பகுதிகளை சரியாக புரிந்து கொள்வது, எப்படி அது புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த அடிப்படையான வேத விளக்க விதிகளை பயன்படுத்தும். வேத விளக்க விதிகள் ரொம்ப முக்கியமானது, அது வேதத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. இந்த வேத விளக்க விதிகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிற பொழுது அந்த வேத பகுதியை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வேத விளக்க விதிகளுக்கு சொல்றது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. என்ன இந்த வேத விளக்க விதிகள்? சில பேர் நல்ல அருமையான புத்தகங்கள், ஏடபிள்யூ பிங்க் இன்டர்பிரேஷன் ஆஃப் த பைபிள் எழுதி இருக்கிற. தமிழ்ல பாத்தீங்கன்னா திருமறையை விளக்கும் முறைன்னு சொல்லி வில்ஃபிரட் கர்ட் ஒரு சின்ன புத்தகம் ஒன்று எழுதி இருக்கிறார். அது நல்லது, ஆங்கிலத்தில் நிறைய கூட இருக்குது. ஒரு சயின்டிபிக் அப்ரோச் டு ஸ்டடிங் த பைபிள். சயின்டிபிக் அப்ரோச் நீங்க நினைச்சிடாங்க, விஞ்ஞானத்தை வச்சு இல்ல, அதாவது விஞ்ஞான ரீதியில், அதாவது ஒரு ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை, ஒரு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் எழுதியிருக்கின்ற ஒண்ணை எப்படி புரிந்து கொள்வதற்குன்னு பயன்படுத்துற. சாதாரணமா நியூஸ் பேப்பர் படிக்கிற நேரமும் அதான் பயன்படுத்துவோம். நியூஸ் பேப்பர் படிக்கிற நேரமும் அதான். நஜீப் பட்ஜெட்டை அறிவித்தார், பட்ஜெட்டுக்கான நாளை அறிவித்தார். இல்ல இப்ப அதில் உட்காந்துட்டு ஏதாவது உருவகம் பார்க்கணுமா? பாக்குறோமா? இது உள்ளுக்கு ஏதோ இருக்கு ஒரு பொருள். மலேசியாவில் எத்தனை லட்சம் கோடி மக்கள் இருக்கிறாங்க, ஒருத்தரும் அப்படி பாக்குறது இல்ல. பாப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. எவன் என்ன மலாய் மொழியில வாசிச்சாலும் சரி, இங்கிலீஷ்ல வாசிச்சாலும் சரி, சீன மொழியில வாசிச்சாலும், தமிழ்ல வாசிச்சாலும் சரி, மஜீப் பட்ஜெட்டுக்கான நாளை அறிவித்தான்னு தான் வாசிச்சு புரிஞ்சுக்குவானே தவிர வேற மாதிரி புரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னு சொன்னா அப்படி புரிஞ்சுட்டா தான் அவன் தப்பு, அவன் மென்டல்னு கொண்டு போய் வேற எங்கேயா வச்சிட வேண்டிய வரும். அது அது ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன், நார்மல் லாங்குவேஜ கூட. ஏன் உள்ளதை உள்ளபடியே பார், நஜீபு அது ஒரு பேரு, பெயர் சொல். யாருடைய பேரு? மலேசியாக்காரங்களுக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டருடைய பேரு, பைனான்ஸ் மினிஸ்டருடைய பேரு. பட்ஜெட், பட்ஜெட்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அதுக்கு மேல வேற எதுவுமா பார்க்க போறோம்? இல்ல, என்னத்தை சொல்லுது? பட்ஜெட். அதுக்கு வழிவருவதற்கான நாளை அறிவித்தார்னு சொன்னா சொன்னார். புரியுதா இல்லையா? அதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஏன் உட்காந்து பேப்பரை மத்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் கூட அதுக்கு வேற பொருள் இருக்காது, அதான் இருக்கும். அதுவும் கூட இவர் பெயர் சொல் நஜீபு, வினைச்சொல்னு இருக்கிற அறிவித்தார். அப்ப இது ஆண் பால், இது பெண் பால் இல்ல. அறிவித்தார்னு சொன்னா முடி சொல்லி முடிந்த ஒன்று, அது இறந்த காலத்தில் இருக்குது. என்ன செய்தார்? பட்ஜெட்டை, பட்ஜெட்டுக்கான நாளை அறிவித்தார். அப்ப அந்த நடுவில் வர்றது பட்ஜெட் சம்பந்தமானது, அதுக்கான நாள். என்ன பிரச்சனை இருக்குது? அப்ப அங்க இலக்கணம் வருதா இல்லைங்களா? காலம் வருது, இலக்கணம் வருது, நான் வந்துருது. நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு பிரின்சிபல் இன்டர்பிரேஷன் ஒண்ணு யூஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கிறோம். இது இல்லாம நம்ம வேதமும் படிக்க முடியாது. இதான் பேசிக். இலக்கணம், காலம், ரெண்டும் தேவை. மொழி, அதனுடைய அர்த்தம், வார்த்தையினுடைய அர்த்தம். இப்ப பட்ஜெட் எடுத்துக்கிட்டா, அந்த பட்ஜெட்னா என்னன்னு உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுக்கு வேற வித்தியாசமா பார்க்க கூடாது. சில பட்ஜெட்னா எப்படி படிக்கணும்? பட்ஜெட்னு சொன்னா என்ன அது பட்ஜெட் அப்படின்னு டிக்ஷனரியா எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பல இதுகள் இருக்குது. என்னது? ஒன்னு பட்ஜெட்னா அரசாங்கம் வரவு வருமான செலவுகளை அறிவிப்பது, இன்னொன்னு பட்ஜெட்னு சொன்னா நம்ம வருமான, அப்படி சில கொடுத்துருக்கோம். அப்ப அந்த இடத்துல அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? நஜீப் தன்னுடைய சொந்த வருமான பட்ஜெட்டை அறிவித்தாரா, அதுக்கான நாளை அறிவித்தாரா, இல்லாட்டி நஜீப் நாட்டினுடைய பட்ஜெட்டினுடைய நாளை அறிவித்தாரா? விஷயமே மாறி போயிருதா இல்லையா? அப்ப வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமானுமா இல்லையா? ஏன்னா வார்த்தை பல விதங்கள்ல பல இடத்துல பயன்படுத்தப்படலாம், அதுக்கு பொருள் ஒன்னா தான் இருந்தாலும் கூட. அப்ப இந்த இடத்துல அது எண்ணத்துல பயன்படுத்தப்படுறதுன்னு பாக்குறோமா இல்லைங்களா? அப்படி அப்படி இல்லாம நம்ம படிக்க முடியாதே. இதைத்தான் இங்கேயும் யூஸ் பண்ணும், இங்கேயும் யூஸ் பண்ணும். இல்லாட்டி தினகரன் மாதிரி எங்க எங்க சாவின்னு வேதத்துல வருதோ அதெல்லாம் எடுத்து பரலோகத்து சாவின்னு பாக்கலாமா? சாவி அப்படின்னா திறவுகோல் பாக்குறாங்களா இல்லீங்களா? அப்ப இது வந்து அந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் தொடர்பு படுத்துறது. ஆண்டவர் திறவுகோல்னு பார்த்தா நம்ம திறவுகோலா தான் பார்க்கணுமே தவிர வேற ஒண்ணுமா பார்க்க கூடாது. தேவையில்லாம அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இப்ப ஒண்ணு சொன்னா உனக்கு பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு தருகிறேன்னு சொல்லி மத்தேயு 16 சொல்லி இருக்குது. The keys of the kingdom அப்படின்னா என்ன? ஒரு பெரிய சாவியை ஒன்னானு கொடுத்து பேதுரு கிட்ட ஏசு கொடுத்தாரா? என் பாக்கெட்ல வாங்கி போட்டுக்கிட்டான், பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு. எல்லாரும் யார் யார் ரட்சிப்படைகிறாங்களோ என் சேமன்ல இருந்து அந்த சாவியை எடுத்து திறந்து விடுறது உள்ளுக்கு போறதுக்கு. இல்ல, அப்படி இல்லவே இல்ல. அப்ப என்ன சொல்லுகிறாரு? அந்த இடத்துல பரலோகத்தின் திறவுகோள்ங்கிறது இன்னொரு காரியத்தை அறிவிக்கிறது, விளக்குகிறது. என்ன காரியத்தை? அந்த வசனங்களை கூட வாசிச்சு பாக்குற நேரம் இந்த உலகத்துல ரட்சிப்பு பெறுகிறவர்களை அதை பற்றி சொல்லுகிறார் ஆண்டவர். ரட்சிப்பு பெற்றுகிறவர்கள் அந்த சபையில வந்து விசுவாசிகளாக இருக்கிறவர்களை நம்ம ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக உள்ளுக்கு எடுக்கிறதா நீக்கிறதாங்கிறதுக்கான அதிகாரம் அதான் அந்த திறவுகோள்கள் உதாரணமாக அடையாளமாக காட்டுகிறது. அப்போ திறவுகோளுங்கிறதுக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சாலும் கூட, தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட, அது ஒரு சாவி, கதவுல போடுற சாவி. சாவின்னு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சாவின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அந்த இடத்துல கதவுல லிட்டரலா நம்ம போட்டு துறக்கிற சாவி அல்ல, அது வந்து இன்னொன்றை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி படிக்கிறோம்? அந்த வார்த்தைக்கான பொருள், அந்த வார்த்தை என்ன விதமாக அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்படி பார்க்கிற பொழுதுதான் ஒரு வசனத்தையோ வசன பகுதியோ தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் நம்ம சாதாரணமாக நியூஸ் பேப்பர் படிக்கிற நேரமும் பயன்படுத்துவோம், வேதத்திலையும் அது பயன்படுத்தப்பட வேண்டும். பேசிக். இதுக்கு மீறினது இன்னும் கூட இருக்குது, நம்ம பயன்படுத்த வேண்டியது. இன்டர்பிரேஷன் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே மாசக்கணக்கில் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், வேத விளக்க விதிகள். ஆனா நம்ம சுருக்கமா அதை பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா இப்ப நான் சொன்ன அடிப்படையில், அதாவது வரலாற்று இலக்கண இலக்கிய அடிப்படையில் வார்த்தைகளுக்கு பொருளை அறிந்து அது எப்படி அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்து ஆராய்ந்து கொடுப்பதுதான் இந்த வேத விளக்க விதிமுறைகள். இன்னொன்னு அதுல இருக்குது, ஒரு ஓமையாக இருந்தா அதை ஓமையா பார்க்கணும், ஓமையா இருந்தா ஓமையா பார்க்கணும். ஏன்னா அது ஓமைன்னு சொல்லித்தானே இருக்கு. ஓமைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் புரியும் நமக்கு. சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, விளக்கம் பின்னால கொடுக்கப்படும். அந்த விளக்கத்தை தேடி பார்த்து அது என்ன விளக்கம்ங்கிற அடிப்படையில் தான் ஓமை விளக்கப்படும். உருவகம் இருக்கும், நான் என்னவாக இருக்கிறேன், நல்ல மெய்ப்பன் நான் போலன்னு வந்தா ஒரு வசனம், அதை போல இருக்கிறோம்னு சொன்னா ஓமை, அதுவா இருக்கிறேன்னு சொன்னா உருவகம். போலன்னு வந்துச்சுன்னா கிராமர்ல ஒன்றை இன்னொன்றுக்கு ஒப்பிடுவது ஓமை, அதுவாகவே பாவிப்பது உருவகம். தான் தமிழ் தெரிஞ்சிருக்கும். நானே என்னவா இருக்கிறேன், மெய்ப்பனாயிருக்கிறேன். மெய்ப்பனை போலன்னு சொல்லியே அவரே மெய்ப்பனாகிறாரு. உருவகம் பைன் அந்த பிரான்ச் யோவான் 15 அதிகாரத்தில் சொல்லுதா இல்லைங்களா உருவகம். அப்ப உருவகம் ஓமை இதுல இருக்குது. உருவகத்தை ஓமை, இது உருவகம் இது ஓமைன்னு தெரியாம அதுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம். நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருப்போம், வேதம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எவ்வளவு தூரம் தவறா வேதத்தை பயன்படுத்திடலாங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து சத்திய புரட்டலா போயிருங்க. அவர் சொல்லி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியாம போயிடும், அவர் சொல்லி இருக்கிறத நம்ம தெரிஞ்சு சொல்ல முடியாம போயிடும். ஓமை இருக்கிறது, உருவகம் இருக்கிறது, அது மட்டும் தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லைங்களா? தீர்க்க தரிசனம்னு சொன்ன உடனே அதுக்கு வித்தியாசமான ஒரு இலக்கியம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம்னா நடந்ததை சொல்லலாம், நடக்க போவதை சொல்லலாம். இப்ப நடக்க போறதை சொல்றது தீர்க்க தரிசனம். இப்ப உண்மையில இத வெளிப்படுத்தல் விசேஷத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா அது நடந்ததையும் சொல்லுது, நடக்க போவதையும் சொல்லுது, நடந்து கொண்டிருப்பதையும் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனத்துக்கு இன்னொன்னு இருக்குது, அதாவது இம்மீடியட்டா நடக்க போறது, இமே நடக்க போறது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தை எப்படி படிக்கணுங்கிற அந்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். இல்லாட்டி தீர்க்க தரிசனம் நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டோம். இதெல்லாம் இந்த வேத விளக்க விதிகளில் சம்பந்தப்பட்டது. அதுவும் இல்லாம பவுலினுடைய நிருபங்களை எடுத்து பார்த்தா அதெல்லாம் நேரா லிட்ரலா தெளிவா எழுதப்பட்டிருக்கு, கடிதங்களாக இருக்கு, அது நேரா புரிஞ்சிக்க வேண்டியது. அதுலயும் கூட அவர் சில மொழி நடைகளை கையாண்டு இருப்பார், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நையாண்டி பாசம் இருக்கும், நையாண்டினா நீங்க பயன்படுத்துவீங்களா? என்னது காமெடி பண்றது, ஜோக் பண்ற மாதிரி பயன்படுத்துற, அதெல்லாம் நம்ம லிட்டரலா எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்றாருன்னு நமக்கு புரியாம போயிடும். பொருந்தியர்ல கொஞ்சம் வந்துட்டு போவோம், தூதர் பாசையே பேசினாலும் அப்படிம்பார். இப்ப சில பேர் இதை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடறானுங்கன்னா, தூதர் பாசைன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கேட்கணும், உனக்கு எப்படி அது தெரியும்? எந்த தூதன் இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனோட பேசியிருந்தாலும் மனுஷ பாசையில தான் பேசியிருக்கான், ஏன் பாசையில தான் பேசியிருக்கான், இல்லாட்டிதான் ஒருத்தனுக்குமே புரிஞ்சிருக்காதே. அவன் மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இவன் மாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருப்பாரு, மனுஷ பாசையில தான் பேசியிருக்க முடியும். இல்ல அதுதான் தூதர் பாசை, தேவ தூத பாசை வராது. அதாவது என்ன சொல்லி என்ன சொல்லி இருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறாருன்னு கேக்குறீங்களா? என்ன சொல்றாருன்னு சொன்னா வந்து வந்து ஒரு மிகைப்படுத்தி பேசுகிற மொழின்னு அதுக்கு பேர். மிகைப்படுத்தினா நடக்காத ஒண்ண சொல்லி அப்படி இருந்தாலும் சொல்லுவோமா இல்லையா, செத்தாலும் உன்னால முடியாதுப்பா சொல்லுவோம் இல்லையா, தானே முடியாது, உன்னால முடியாதுங்கிறதுக்காக. நீ தூ இது வந்து இது முடியவே முடியாதுங்கிறதுக்காக தான் தூதர் பாசையே பேசினாலும்னா எப்படி பேச முடியும்? ஒருத்தனுக்குமே தெரியாத தூதர் பாசன் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாது, தூதனா ஆகவும் முடியாது, அப்ப நடக்குமா இல்லையா? நடக்காது, அதுக்குதாக பயன்படுத்துகிறது. இப்ப அதை போய் லிட்டரலாக எழுத்து பூர்வமாக இது தூதர் பாசை தான், தூதர் பாசை அவர் பேசி இருக்கிறாங்க சில பேர் பிரசங்கத்துல என்ன சொல்றாங்க, பவுலுக்கு தெரிஞ்சிருக்கிற தூதர் பாசை, அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால தான் தூதர் பாசன்னு அவர் எழுதி இருக்கிறாருன்னு சொன்னா அப்புறம் பவுலும் இல்ல நம்ம போய் கேட்டுக்கிறதுக்கு, புரியுதுங்களா? அப்ப என்ன அங்க என்ன தப்பு நடக்குது? அந்த மொழி நடையை தெரிந்து கொள்ளாம, மொழி நடையை தெரிந்து கொள்ளாம. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இவங்க வந்து அந்நிய பாச அந்நிய பாசன்னு அனாவசியத்துக்கு அலையிறாங்களேங்கிறதுக்காக, என்ன நீ அந்நிய பாசை நான் பேசுவேன், நான் பாடுவேன், நான் ஆடுவேன்னு சொல்ல. சரி, அந்நிய பாசையில பேசுறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது என்ன ஏன் அந்நிய பாசையில பாடுறது கேங்கணுமா இல்லையா? இவங்க என்ன அதை எழுத்து பூர்வமா எடுத்து பவுல பாடுறான், நமக்கு பேசத்தான் தெரியுது, அவன் பாடியும் இருக்கிறான் அந்நிய பாசையில, ஆகவே நம்ம அந்நிய பாசையில பாடணும்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அது மொழி நட அதை புரிஞ்சுக்கிறது இல்ல, அதுக்கு பொருளே இல்ல. அந்நிய பாசையில பேசுறதுன்னா பொருள் இருக்கு, பாடுறதுன்னா அதுக்கு பொருளே இல்ல. தம்பி 14
16,000 முறை பேசினாலும் அஞ்சு வார்த்தையில புரியும்படியா பேசினாதான் அதுல பொருள் இருக்கு. இப்ப என்ன கேட்கணும், இப்ப இந்த பதினாலா பதினாறா 14,000 பாஷை அவனுக்கு தெரிஞ்சிருக்குதா? அப்படியா நம்ம பொருள் கொள்றது? என் பாடுறாரு எப்படி 14,000 பாஷை இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்குன்னு பொருள் எடுத்துக்கிட்டா அந்த மொழி நட புரியலன்னு தானே அர்த்தம். முதல்ல என்ன சொல்லணும் தமிழ், 10,000 வார்த்தைகள், 10,000 மொழியில 10,000 வார்த்தைகளை பேசினாலும்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் ஒரு 10,000 வார்த்தைகளை பேசுறதுன்னு இல்லை. முழுசா வாசிச்சு பார்த்தோம்னா அதாவது நீ சும்மா தேவை இல்லாம அனாவசியத்துக்காக என்ன அளந்து விட்டாலும் அதுல ஒன்னும் பிரயோசனம் இல்ல. பேசுனா அஞ்சு வார்த்தையா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசு. சில பேர் இருப்பாங்கல்ல, வாட ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவோம், உட்கார்ந்தா சொரிஞ்சிட்டே இருக்கணும், என்னதான் சொன்னா ஐயா பேசினாருங்க, ரொம்ப மணி நேரம் பேசினாரு, ஆனா ரொம்ப பெருசா ஏதோ பேசினாரு எனக்கு தெரியுது, ஆனா என்னன்னு புரியல. அதுக்கெல்லாம் ரொம்ப படிச்சிருக்கணும் புரிஞ்சுக்கிறது. என்னாச்சு பேசுனதுலயே பொருள் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னு சொன்னா அஞ்சு வார்த்தை பேசினாலும் புரியுற மாதிரி பேசு, முடியாதபடி பேசாதங்கிறதே சொல்றாரு. இப்ப இதெல்லாம் மொழி நடையா இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் வந்துட்டு போகும், இதெல்லாம் வந்துட்டு போகும். ஏன்னா அவனும் மனுஷன் தானே, அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மிகைப்படுத்துகிற லாங்குவேஜ் அது இதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு பொருள் கொடுக்கணும். என்ன பொருள் எடுக்கணும் தேவையில்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப இந்தியாவில் தமிழ்ல பேசுற பாசையில காபி கிப்பி இருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க. கிராமத்துக்கெல்லாம் போனோம்னா அப்புறம் காபி கிப்பி குடிக்கிறீங்களான்னு, அப்ப அந்த நம்ம காபி அது என்ன காபி குடிக்கிறீங்களான்னு தான் அர்த்தம். ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது தரவா அப்படின்னு தான். இந்த கீப்பிங்கிறதுக்கு பொருளே இல்லை, புரியுதா? இப்ப அதுக்கு எவனாவது கஷ்டப்பட்டு பொருள் தேடிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்திலையும் பொருள் கிடைக்காது, ஏன்னா அதுக்கு அர்த்தமே இல்லையே. அப்ப இது ஒரு மொழி நடையா இல்லையா? அப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் அது இருக்குது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, இந்த இந்த அடிப்படையான வேத விளக்க விதிகளை நம்ம பயன்படுத்துகிற பொழுது அதுல உருவகம் இருக்குது, ஓமை இருக்குது, அதுல வந்து வேற என்ன இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, சங்கீதம் இருக்கு, பாடல்கள் இருக்கா இல்லைங்களா? நீதிமொழிகள் சங்கீதம் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது பாடல்கள், அதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கும். என்னன்னு சொன்னா முதல் வருஷம் வரியில ஒரு சொல்லிட்டு அதையே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கும், தோசை மாதிரி திருப்பி போட்டிருக்கும். ரெண்டும் ஒன்னதான் சொல்லும், ஆனா இது என்னவா போட்டிருக்கும், திருப்பி போட்டிருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொன்னா சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் நம்ம தவறா விட்டுருவோம். இப்ப அதுக்குன்னு ஸ்பெஷலா படிக்க வேண்டிய சில முறைகள் இருக்குது, நீதிமொழிகளையும் சங்கீதத்தையும். அப்ப இந்த மாதிரி இந்த வேத விளக்க விதிகள் எல்லாம் தெரிஞ்சிக்காம நம்ம அதை நம்ம ஆராய முடியாது. ஒரு போதகனாக பிரசங்கியாக இருக்கிற பொழுது ஏன் இப்ப உங்களுக்கு தெரியுதா, ஏன் படிப்பற தேவை, ஏன் நேரம் தேவை, ஏன் இந்த உபகரணங்கள் தேவை அவன் படிக்கிறதுக்குன்னு சொன்னா இவ்வளவையும் தெரிஞ்சுக்காம அவன் எப்படி உழைக்க முடியும், சரியா படிக்க முடியும்? அதெல்லாம் தெரியணும் பாருங்க. வேத விளக்க விதிகளை தெரிந்து கொண்டு அவற்றை சரியாக கையாண்டு படிக்கிற பொழுது நம் வேதத்தை நம் தெளிவாக புரிந்து கொள்ள நம்மால் முடியும். இதெல்லாம் இல்லாம நமக்கு புரிஞ்ச முடியாது. கடைசியா ஒண்ணு இப்ப சொல்லி முடிக்கிறேன், அதை நம்ம அதைத்தான் நம்ம இன்னும் அதிகமாக படிக்க போகிறோம். எக்ஸஜீசிஸ் ஆங்கிலத்தில் பேர், அதாவது வேத பகுதியை ஆராய்ந்து விளக்கப்படுத்துவது, வேத பகுதியை ஆராய்ந்து விளக்கப்படுத்துவது. இதைத்தான் நாளைக்கு இன்னும் அதிகமாக படிக்க போகிறோம். இது என்னன்னு சொன்னா எடுத்துக்கொண்ட அந்த வேத வசனத்தை ஒவ்வொரு வார்த்தையையும் ஆராய்ந்து பார்த்து இலக்கண பூர்வமாக அது என்ன சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த மொழி நடையை புரிந்து கொண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்டு, சில நேரம் அந்த வார்த்தைகள் வந்து செக்யூலர் லாங்குவேஜில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, வேதத்தின் ஏனைய பகுதிகளில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்த்து தான் அது அர்த்தத்தையே புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொண்டு அதற்கான அந்த வசனங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு அந்த அர்த்தத்தை சரியா புரிந்து கொள்ளுகிற அதுக்கான பயிற்சி தான் எக்ஸஜீசிஸ் பெயர். எக்ஸஜீசிஸ் சொன்னா என்னன்னு சொல்லி இப்ப திருமண திபத்துல ஒரு ஆர்டிக்கல் எழுதி இருக்கிறேன், அது உங்களுக்கு தமிழ்ல காப்பீஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அதை நைட் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாம அதை படிக்கிற நேரம் உங்களுக்கு ரொம்ப பலன் இருக்கும், அது தமிழ்லயே இருக்குது. நாளைக்கு நம்ம வார நேரம் பலன் கூட இருக்கும், நைட்ல அது ஒரு பயிற்சியாக அதை நீங்க வாசிச்சு பாருங்க, பயிற்சியாக வாசிச்சு பாருங்க. அப்ப அதைத்தான் நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம். படிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு சில உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து எடுத்து அதை இங்க நடைமுறையில செஞ்சு காட்ட போறேன். செஞ்சு காட்ட போகிற பொழுது அதை உதாரணமாக பார்த்து தான் நீங்க வேத படிப்பு செய்கிற பொழுது நீங்க செஞ்சு பழகணும். அதனால அதை நம்ம ரொம்ப இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டே இருக்காம அதை நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு நடைமுறை பயிற்சியாக சேர்ந்து பார்க்க போகிறோம். ஆகவே அதை நீங்க இன்னைக்கு இரவு வாசித்து தயாரித்துக் கொள்வது, கொஞ்சம் தயாரா வர்றது நாளைக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். இதுதான் ரொம்ப அவசியம். இந்த எக்ஸஜீசிஸ்ங்கிறது எந்த வேத பகுதியையும் அந்த வசன பகுதியையும் முதல்ல இதை செய்து அதை சரியா வழங்கி கொண்ட பிறகுதான் பிரசங்கத்துக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இப்ப நம்ம எக்ஸஜீசிஸ் அந்த வேதத்தை விளங்கி கொள்ள நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த பகுதி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள உதவுகிறது. இதை செய்யாம அதை புரிஞ்சுக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் பிரசங்கத்துக்கான பிரசங்கத்தை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளையே ஆரம்பிக்கும். அதனால இது ரொம்ப அவசியம். பார்க்க போறது நாளைக்கு இப்ப அவசியம் வேத பகுதி ஆராய்ந்து அக்குவேராக ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ளுவது, அதுக்குதான் பேரு எக்ஸஜீசிஸ். ஏன்னா எந்த பிரசங்கத்தை எடுத்தாலும் அந்த பிரசங்கம் வந்து எக்ஸஜெட்டிக்லாம் சரியா இருக்கும். ரொம்ப அவசியம். விளக்கத்தின் அடிப்படையில் அது சரியா இருக்கும். அதுக்கு பிறகுதான் அதுக்கு வியாக்கியானமே கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இதுல நம்ம கோட்டை விட்டோம்னு சொன்னா, அந்த எக்ஸஜீசிஸ்ல கோட்டை விட்டோம்னு சொன்னா நம்ம பிரசங்கம் தவறா அமைந்து விடலாம். சரியா வழங்கிக்கிட்ட பிறகுதான் மற்றதெல்லாம் செய்யணும். அப்ப ஆரம் விளக்கத்தையே சரியா இல்லைன்னு சொன்னா மற்றதெல்லாம் தவறாக போய்விடும். ஆகவே இப்ப இந்த கொடுக்குற நோட்ஸை நீங்க வாசிங்க, அதில் நாளைக்கு அதை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, நாளிலே நீர் பிரசங்கம் தயாரிப்பதை பற்றி எவ்வளவோ காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். இதையெல்லாம் இன்னும் கூட மேலாக தெளிவாக நாம் படிக்க முடியும். இருந்தாலும் நாம் சுருக்கமாக கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களிலே சிந்தனை பூர்வமாக ஆராய்ந்து இவற்றை வாழ்க்கையிலே கடைபிடித்து எங்களுடைய பிரசங்க ஊழியங்கள், போதக ஊழியங்கள் நல்லபடியாக நடக்க நீர் கிருபை பாராட்டும். நாளைய நாளில் நாம் தொடர்ந்து படிக்கப் போகின்றது, படிக்கின்ற காரியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க செய்யும் என்று இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன்.